The other day, my 10-year-old son was studying about the
human body. இணையத்தில் மனித மூளையை பற்றி அன்றைக்கு ஒரு நாள் என் மகன் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு அறுவை சிகிச்சையாளராக ஒரு நாள் அவன் ஆக விரும்புகிறான். அவன் என்னை விட மிக அறிவு கூர்மையுள்ளவன் என்பதை எளிதாக கவனிக்கலாம். இணையதளம் எங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் நாங்கள் சமூக வலைத்தளம், இமெயில் மற்றும் பிற வழிகளில் குடும்ப அங்கத்தினர்களுடனும் நண்பர்களுடனும் தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் அவர்களுடைய அதிகமான பள்ளிக்கூட வேலையை இணையதளத்தின் மூலமாக செய்கிறார்கள். என்ன மாதிரியான கேள்வியாக இருந்தாலும் நமக்கு அதிகமான தகவல் வேண்டுமானால் அதை இணையதளத்தில் நாம் தேடுகிறோம். ஒரு வினாடியில் அதிகமான தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. இது அற்புதம். கற்றுக்கொள்வதற்கு இணையதளம் அதிகமான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறது. ஆயினும் சாத்தான் நாம் ஏமாற்றம் அடைய விரும்புகிறான். காரியங்களின் உண்மையான நோக்கத்தை திசை திரும்புகிறான். சந்தேகத்தை, பயத்தை, விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அழிக்க அவன் இந்த மகத்தான கருவியை பயன்படுத்துகிறான். இணையதளத்தில் அநேகமான காரியங்கள் கிடைப்பதில் ஒருவர் அவருடைய முயற்சிகளை எங்கே பயன்படுத்த வேண்டுமென கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமானவை வெறும் குப்பையான தகவலாக இருப்பதால் சாத்தான் நம்மை வழி தப்பவும் வைக்கலாம். குப்பையின் வழியே ஒருவர் சுற்றக்கூடாது. வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வழிகாட்டுதலை கவனியுங்கள். ஒவ்வொருவனும் தீமையில் இருந்து நன்மையை அறியத்தக்கதாக அவனவனுக்கு கிறிஸ்துவின் ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் நிதானிக்கிற வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏனெனில் நன்மையை செய்ய அழைத்து கிறிஸ்துவில் விசுவாசிக்கிற ஏவும் எதுவும் கிறிஸ்துவனுடைய வல்லமையாலும் ஈவினாலும் அனுப்பப்பட்டவை. ஆகையால் அது தேவனால் ஆனது என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். உண்மையான அர்த்தத்தில் ஜோசப் ஸ்மித் அவரது இளமையில் சந்தித்த அதே குழப்பத்தை நாமும் சந்திக்கிறோம். நாமும் அடிக்கடி நம்மையே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக காண்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் சத்தியத்தை தேடுதல் பாராட்டப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டு அது எந்த வழியிலும் கட்டுப்படுத்தப்படவோ அல்லது பயமுறுத்தவோ படாது. ஞானத்தை நாடும்படி கர்த்தராலே சபையங்கத்தினர்கள் பலமாக அறிவுறுத்தப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் சொன்னார், நீங்கள் கருத்தாய் நாடுங்கள். ஆம், சிறந்த புத்தகங்களில் ஞானமான வார்த்தைகளை தேடுங்கள். படிப்பதாலும் விசுவாசத்தாலும் கற்றுக்கொள்ள நாடுங்கள். ஆயினும் தேவனுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அதன் தாக்குதல்களில் அதிகரித்து வரும் அதிக நேரடியாக இருக்கும் ஒரு உலகத்தில் சத்தியத்தை நாம் எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? எப்படி என வேதங்கள் நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக அதன் கனிகளை கவனிப்பதால் உண்மையை நாம் அறியலாம். அவருடைய மகத்தான மலை பிரசங்கத்தின் போது கர்த்தர் சொன்னார், அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அவர்களுடைய கிரியைகளினாலே அவர்களை நீங்கள் அறிவீர்கள். ஏனெனில் அவர்களுடைய கிரியைகள் நல்லதாயிருந்தால் அவர்களும் நல்லவர்களாயிருப்பார்கள் என்று சொன்னதில் இதே கொள்கையை தீர்க்கதரிசி மார்வன் போதித்தான். இந்த சபையின் கனிகளையும் கிரியைகளையும் ஆராய அனைவரையும் நாம் அழைக்கிறோம். சபையும் அதன் அங்கத்தினர்களும் அவர்கள் குடியிருக்கும் சமுதாயங்களில் உண்டாயிருக்கும் வித்தியாசத்தை சத்தியத்தில் ஆர்வமுள்ளவர்களாய் அடையாளம் காண முடியும். அதன் போதனை பின்பற்றுவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கூட அவர்களால் கவனிக்க முடியும். இந்த கனிகளை ஆராய்பவர்கள் பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் கனிகள் சுவையானதாக இருக்கிறதை காண்பார்கள். இரண்டாவதாக, வார்த்தையால் நன்மையை ஆராய்வதால் நம்மால் சத்தியத்தை கண்டுபிடிக்க முடியும். தீர்க்கதரிசி ஆல்மா போதித்தான், இப்பொழுது நாம் வார்த்தையை ஒரு விதைக்கு ஒப்பிடலாம். உங்கள் இருதயத்தில் ஒரு விதையை நட நீங்கள் இடம் கொடுத்தால் அது உண்மையான விதையாக இருந்தால் அது அதை உங்கள் அவிசுவாசத்தினால் எதிர்க்காமலும் இருந்தால் இதோ அது உங்கள் மார்புகளினுள் விரிவடையும். நீங்கள் உங்களுக்குள்ளாகவே இது நல்ல விதையாகத்தான் இருக்க வேண்டும், ஏனெனில் அது என் ஆத்மாவை விசாலமடைய செய்கிறது. ஆம், அது என் அறிவை விரிவாக்குகிறது. ஆம், அது எனக்கு சுவையானதாயிருக்க தொடங்குகிறது என்று சொல்லுவீர்கள். இப்பொழுது இது உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்தாதோ? ஆம், இது உங்களுடைய விசுவாசத்தை அது பலப்படுத்தும். ஏனெனில் ஒவ்வொரு விதையும் தன் சொந்த சாயலை போலவே பிறப்பிக்கிறது. கர்த்தருடைய தீர்க்கதரிசியால் என்ன ஒரு மேன்மையான அழைப்பு! இது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு ஒப்பிடப்படலாம். வார்த்தையை பரிசோதிக்க நாம் அழைக்கப்பட்டோம். நமக்கு அளவுகோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவுரைகளை நாம் பின்பற்றினால் சோதனையின் விளைவை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அதன் கனிகளை கவனிப்பதால் சத்தியத்தை நாம் அறியலாம் என வேதங்கள் போதிக்கிறது. அல்லது அதை தனிப்பட்டவராக சோதனை செய்வதால் வார்த்தைக்கு நமது இருதயங்களில் ஒரு இடத்தை கொடுப்பதாலும் ஒரு விதையைப் போல அதை வளர்ப்பதாலும் சத்தியத்தை அறிந்து கொள்ள இன்னமும் மூன்றாவது வழி ஒன்று இருக்கிறது. அது தனிப்பட்ட வெளிப்படுத்துதலினால். வெளிப்படுத்துதலிலே ஞானம் என கோட்பாடும் உடன்படிக்கைகளும் போதிக்கிறது. அறிவை நீங்கள் பெறுவாய் என்று நம்பிக்கையில் விசுவாசத்திலும் உண்மையிலும் உள்ள இருதயத்தோடும் எந்த காரியங்களையும் குறித்து நீ கேட்டாலும் நிச்சயமாக நீ அந்த அறிவை பெறுவாய். நாம் எவ்வாறு வெளிப்படுத்தலை பெறுவோம் என்று கர்த்தர் நமக்கு கூறுகிறார். அவர் சொல்கிறார், உன்மேல் வரப்போகிறதும் உன் இருதயத்தில் தங்கப்போகிறதுமான பரிசுத்த ஆவியால் உன் மனதிலும் உன் இருதயத்திலும் நான் உனக்கு கூறுவேன். இப்படியாக விசுவாசத்திலும் ஒரு உண்மையுள்ள இருதயத்தோடும் நாம் பெறுவோம் என்ற நம்பிக்கையிலும் கேட்பதால் நாம் பெறுவோம் என நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவு கூர். ஆகவே விசுவாசத்தோடு கேள் என கர்த்தர் எச்சரிப்பது அதை அவர் மிக தெளிவாக்கினார். உங்கள் மனதில் அதை படித்த பின்னர் அது சரியானதா என கர்த்தரிடம் கேட்பதை போன்ற கிரியை விசுவாசத்திற்கு அவசியமானது. கர்த்தர் சொன்னார், அது சரியாயிருந்தால் உனக்குள்ளே உனது மார்பை அனலடைய செய்வேன். ஆகவே அது சரியானதென நீ உணர்வாய். அது சரியில்லை என்றால் அம்மாதிரி உணர்வுகள் உனக்கு இருக்காது. ஆனால் தவறானவற்றை மறக்கச் செய்கிற மந்தமான சிந்தனை பெறுவாய். விசுவாசமும் கிரியைகளும் இல்லாமல் இருந்தால் செத்ததாயிருக்கும். இப்படியாக சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். நமது மதத்தை சாராத ஒரு மத நம்பிக்கை இல்லாதவர் ஒரு குறிப்பிடுகிற எனக்கு ஒரு நண்பராயிருக்கிறார். தேவனின் வார்த்தைகளை அவரால் புரிந்து கொள்ள முடியாததாலும் கடவுள் இருக்கிறார் என்பது தனக்கு நிச்சயம் இல்லாததாலும் அவர் வேதங்களை படிப்பதோ அல்லது ஜெபிப்பதோ இல்லை என அவர் சொல்கிறார். ஆவிக்குரியதில் அவர் குறைபாட்டை இந்த எண்ணம் விரிவிக்கிறது. ஆல்மா விவரித்ததை போல அது வெளிப்படுத்தலுக்கு எதிரானவற்றிற்கு நடத்தும். ஆகவே தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் எவனோ அவன் வார்த்தையின் சிறிய பங்கை பெறுவான் என அவன் சொன்னான். ஆல்மா மேலும் சொல்கிறார், தன் இருதயத்தை கடினப்படுத்தாதவன் எவனோ அவனுக்கு வார்த்தையின் பெரும் பங்கு தேவ ரகசியங்கள் அறிந்து கொள்ள அவனுக்கு அளிக்கப்படும் வரைக்கும் அவன் அவற்றை முழுமையாக அறியும் வரைக்கும் அளிக்கப்படுகிறது. விசுவாசத்திற்கு கிரியை அவசியமாயிருக்கிறது என்று கொள்கைக்கு ஆல்மாவும் மோசியாவும் குமாரர்களும் எடுத்துக்காட்டுகள். மார்மன் புத்தகத்தில் நாம் படிக்கிறோம், தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். இது மாத்திரமல்ல, அவர்கள் அதிகமாய் ஜெபித்து உபவாசம் செய்தார்கள். ஒரு நேர்மையான இருதயத்தோடு கேட்பது இந்த செயல்முறைக்கு இணையாக முக்கியமாயிருக்கிறது. நாம் சத்தியத்தை கருத்தாய் நாடினால் வேதங்களை படித்தல், சபைக்கு போகுதல், தேவனின் கற்பனைகளை கை கொள்வதற்கு நம்மால் செய்ய முடிகிறவைகளையும் சேர்த்து அதை கண்டுபிடிக்க நமது சக்தியில் நாம் எல்லாவற்றையும் செய்வோம். ஞானத்திற்காக ஜோசப் ஸ்மித் தேடிக்கொண்டிருந்த போது அவருடைய செயல்கள் ஒரு நேர்மையான இருதயத்தை கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தமா என்பதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. எதில் சேர்வதென்பதை அறியும் பொருட்டு எந்த பிரிவுகள் உண்மையானதென அறிய அவர் விரும்பினார் என்று அவர் சொன்னார். அவர் ஜெபிப்பதற்கு முன்னாகவே அவர் பெற்றக்கூடிய பதிலின்படி செயல்பட அவர் ஆயத்தமாயிருந்தார். விசுவாசத்துடனும் ஒரு நேர்மையான இருதயத்தோடும் நாம் கேட்க வேண்டும். ஆனால் அது மட்டுமல்ல, நாம் வெளிப்பட்டுதலை பெறுவோம் என்றும் நாம் நம்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து அவருடைய வாக்கு திட்டங்களில் நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னை எழுத்தப்பட்டிருக்கிறது என நினைவு கூறவும், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என ஒரு அற்புதமான வாக்கு திட்டம். இந்த ஒழுங்குமுறைகளிலிருந்து, ஆனால் குறிப்பாக தேவனிடமிருந்து தனிப்பட்ட வெளிப்படுத்தல் மூலமாக சத்தியத்தை தேட யாவரையும் நான் அழைக்கிறேன். வேதங்களில் விளக்கப்பட்டிருப்பதைப் போல அதை தேடுகிறவர்களுக்கு தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். இது இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சபை என நான் என்னுடைய சாட்சியை பகிர்கிறேன். சமுதாயங்களிலும் குடும்ப அங்கத்தினர்களையும் சேர்த்து அநேக ஆயிரக்கணக்கானவர்களின் வாழ்க்கையிலும் இதை நான் கண்டிருக்கிறேன். இப்படியாக இது உண்மை என்று நான் அறிவேன். கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக வார்த்தையை நான் முயற்சித்து அதன் விளைவுகளை என் ஆத்மாவில் நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படியாக இது உண்மை என்று நான் அறிவேன். ஆனால் மிக முக்கியமாக பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக வெளிப்படுத்துதலால் நான் இந்த உண்மையை அறிவேன். இப்படியாக இது உண்மை என நான் அறிவேன். இதையே செய்யும்படி உங்கள் யாரையும் நான் அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.